ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 859வது நம. காஷ்டாயை நமஹ. வேதாந்த வாக்கியங்கள் நிர்ணயிக்கப்பட்ட சுரூபமாக இருப்போள், அதாவது வேதாந்த வாக்கியங்களில் முடிவானதாக சொல்லப்படும் சுரூபமாக இருப்போள் அப்படின்னு சொல்லப்படுறது. கடோபநிஷத்து சா காஷ்டா சா பராகதி என உபதேசிக்கிறது. சுத சங்கீதையிலும் உண்மையோ இல்லையோ, தெரிகிறதோ இல்லையோ, அது பரமசிவனே. வேதாந்தங்களின் தீர்மானமான முடிவு காஷ்டா எனப்படும் அப்படின்னு சொல்கிறது. கலா காஷ்டா என்பவை காலத்தின் அளவுகளாக சொல்லப்படுது. இதில் மிகவும் நுண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது லவம் எனப்படும். இதற்கு குறைந்த கால அளவு கிடையாது. அதாவது 100 திருஷ்டி என்பது ஒரு வேதம், 3 வேதங்கள் ஒரு லவம், 3 லவங்கள் ஒரு நிமிஷம், 3 நிமிஷங்கள் ஒரு க்ஷணம், 5 க்ஷணங்கள் என்பது ஒரு காஷ்டை. அந்த காஷ்டா அப்படிங்கிற கால அளவாக இருக்கிறாள் என்ற பொருளாக சொல்லப்படுது. இது தேவி மனசிலும் கூறப்படுகிறது. சைஷா கிரக நட்சத்திர ஜோதிம்ஷி கலா காஷ்டாதி காலரூபிணி அப்படின்னு சொல்கிறது. இதே பொருள் சப்தசதியிலும் கலா காஷ்டாதி ரூபேன பரிணாம பிரதாயினி விஸ்வஸ்யோ பரதோ சக்தி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரமேஸ்வருடைய ஆகாய ரூபம் பீமம் எனப்படும். அந்த ரூபத்தில் அவருடைய பத்னியாக இருப்போள், சொர்க்கத்தின் அன்னை காஷ்டா என்ற பெயருடையவள் அப்படின்னு சொல்லப்படுது. இவள் 10 திசைகளின் சொருபம் உள்ளவள் அப்படின்னு லிங்கபுராணம் சொல்றது. எங்கும் வியாபித்திருப்போள், மிக அருகில் வந்துவிட்டது போல் தோன்றும், ஆனால் எட்ட முடியாத எல்லையாக இருப்போள் அப்படின்னு இன்னொரு அர்த்தமாக சொல்லப்படுது. காஷ்டா என்றால் பட்டு போன மரம், அதாவது வளர்ச்சி உரிய மாறுபாடுகள் இல்லாதவள். இதனால்தான் கடினமான மௌனவிரதம் அனுசரிக்கும் சன்னியாசிகளை அவர்கள் காஷ்ட மௌனத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு பல பொருள்கள் அர்த்தத்தோட வேதாந்த வாக்கியங்களில் நிர்ணயிக்கப்பட்ட சுரூபமாக இருப்பள் அப்படிங்கிற ஒரு பொருளோடையும் காஷ்டாயி நம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறார். அடுத்த நாம அகாந்தாயி நம, பாவத்தை போக்குவோள். அகம் என்பது பாவம், துக்கம் இரண்டையும் குறிக்கும். இவைகளை நாசம் செய்வோள் அகாந்தா. 167வது நாம பாபநாசினி நம. 743வது நாம பாபாரண்ய தவானலாய் நம அப்படிங்கிற நாமாவையும் பார்க்கலாம். லலிதா திருஷதியில் 31வது நாம ஏன கூட வினாசின்னி நம. 112வது நாம ஹத்தியாதி பாபசமண்ணி நம. இவைகளுக்கு பாபங்களை அழிப்போல் என்றே பொருள் கூறப்பட்டிருக்கு. இங்கு பாபத்தை போக்குவலாக அம்பாள் உருவப்படுத்தப்பட்டு அகாந்தாயி நம அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாம காந்தார்த்த விக்கிரகாயி நம. தன் கணவனின் சரீரத்தில் பாதி ரூபத்தை கொண்டவள், அர்ஜனாரி சொருவம் என்று கூறப்படுகிறது. இதை 2 விதமாக சொல்லலாம். தன் சரீரத்தில் பாதியை பரமேஸ்வரன் எடுத்ததாகவும் அவருடைய சரீரத்தில் பாதியை இவள் எடுத்துக்கொண்டதாகவும் 2 விதமாகவும் இலக்கணப்படி பொருள் கூறலாம். சௌந்தரநகரி ஸ்லோகம் 23இல் துவயாகிருத்வா வாமம் வபுர பரிதிருப்தேன மனசா அப்படிங்கிற ஸ்லோகத்திலையும் இதையே ஆதிசங்கர் மகாத்மா மிக அழகாக அனுசரிச்சிருக்கார். ஸ்ரீகண்டார்த்த சரீரின் அப்படிங்கிற 392வது நாமாவையும் நம்ம நினைவு கூறலாம். இங்கு தன் கணவனின் சரீரத்தில் பாதி ரூபத்தை கொண்டவள் அப்படிங்கிற பொருள்பட காந்தார்த்த விக்கிரகாயி நம அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாம காரிய காரண நிர்முக்தாயே நம. காரணம் காரியம் இவைகளிலிருந்து விடுபட்டவள். காரணம் என்பது மூலப்பிரகிருதியாகும். மகத் முதலியவைகள் அதிலிருந்து கிரமமாக தோன்றுவதால் அவைகள் காரியங்கள் எனப்படும். இது ஏற்கனவே 397வது நாமால மூலப்பிரகிருதியின் அப்படிங்கிற நாமால் விளக்கப்பட்டிருக்கு. சைதன்யத்தில் காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது என்று வேதம் கூறுகிறது. அதனால் அம்பாள் காரணம் காரியம் இவைகளிலிருந்து விடுபட்டவள் அப்படிங்கிற பொருள்பட காரிய காரண நிர்முக்தாயே நம அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாம காமகேலி தரங்கிதாயி நம. அலைகள் போல் அடுத்தடுத்து வரும் சிங்கார கேளிக்கைகள் உள்ளவள். லலிதா என்றாலே சிங்காரத்தை குறிக்கும். லலனாத் லலிதா என்பார்கள். கொஞ்சுவது என பொருள். சிங்கார ரசம் நிரம்பியவள் என்று 376வது நாமல சொன்னதின் நினைவு கூறலாம். அம்பாளுடைய காமகேளிகள் அலைகள் போல் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிற பொருளாக சொல்லப்படுது. இன்னொரு அர்த்தமாக காமேஸ்வருடைய சிங்கார விளையாட்டுகள் அலைகள் போல் அடுத்தடுத்து வந்து அம்பாளை அடைவதாகவும் பொருள் கூறப்பட்டிருக்கு. இங்கே அலைகள் போல் அடுத்தடுத்து வரும் சிங்கார கேளிக்கைகள் உள்ளவள் அப்படிங்கிற பொருள்பட காமகேலி தரங்கிதாயி நம அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாம கணக்கனக தாடங்காயே நம. நன்கு பிரகாசிக்கும் தங்க காதோலை அணிந்திருப்பவள். சூரியனும் சந்திரனும் அம்பாளின் இரு தாடங்கங்கள் என்று நாம 22இல் கூறியதும் நினைவு கூறலாம். காதனை மிகவும் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. தோடுடைய செய்வேன் என்று பரமேஸ்வரனை வர்ணித்திருப்பதையும் நினைவு கூறலாம். பல முக்கிய ஸ்தலங்களில் ஸ்ரீ சங்கர மகாத்மாதர்கள் அம்பாளுக்கு தாடங்க பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது. பரமசிவன் காலகூடம் என்ற விஷத்தை அருந்தினாலும் அழிவதில்லை, அமிர்தம் அருந்தினாலும் தேவர்கள் அழிகிறார்கள். இது அம்பாளின் தாடங்க மகிமை என்று சௌந்தரநாத சுவாமி 28 சுதாமத்யா சுவாத்யா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ஆதிசங்கர மகாத்மா விளக்க நம்ம அனுசரிச்சிருப்போம். அதனால் அம்பாள் இங்கே நன்கு பிரகாசிக்கும் தங்க காதோலை அணிந்திருப்போள் அப்படிங்கிற பொருட்பட கனக்கனக தாடங்காயின் மக அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம லீலா விக்கிரக தாரின்யே நமக. லீலையாகவே முயற்சி இல்லாமலேயே பல அவதார உருவங்கள் தரிப்போள். நினைத்த மாத்திரத்திலேயே பல உருவங்களை எடுக்கும் திறன் உள்ளவள். 824 நாம பகுரூபாய நமக. 401 நாம விவிதாகாராய நமக. இந்த நாமாக்களும் இதே பொருள்பட கூறப்பட்டிருக்கு. யோக வாசிஷ்டத்தில் பத்மராஜனுடைய பட்டத்து மகிஷி லீலா என்ற பெயருடையவள், கற்புடையவள், அழகியவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வரப்போகிற நாமா 966 நாமாலையும் லீலா வினோதினி அப்படிங்கிற நாமா மறுபடியும் இந்த லீலா தேவி குறிப்பிடப்படுகிறாள். ஆனால் அம்பாள் லீலையாகவே முயற்சி இல்லாமலேயே பல அவதார உருவங்களை தரிப்போள் அப்படிங்கிற பொருள்பட லீலா விக்கிரகதாரிணிய நமக அப்படிங்கிற நாமாவில் விளங்குறா. அடுத்த நாமா அஜாயை நமக. பிறக்காதவள், அவள் எப்பொழுதும் இருப்போள். 136 நாமா நித்யாய நமக, அதனால் பிறப்பில்லாதவள். 174 நாமா நிர்பவாய நமக அப்படிங்கிற நாமாக்களில் இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. வேறொரு ஸ்ருதியிலும் பிறக்கவில்லை, பிறக்கப் போவதும் இல்லை அப்படின்னு அம்பாளை சொல்கிறார். இதே போல் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் பிறப்பிருந்தால் மரணம் நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜென்மமே இல்லாத போதே மரணமும் கிடையாது அப்படிங்கிற பொருள்பட இங்கு பிறக்காதவள் அப்படிங்கிற அர்த்தத்தோட அஜாயே நம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறா. அடுத்த நாம க்ஷயவினிர் முக்தாயே நம. தேய்விலிருந்து விடுபட்டவள், அதாவது மரணத்திலிருந்து விடுபட்டவள் அப்படின்னு சொல்லப்படுது. பிறப்பே இல்லாதவர்களுக்கு வளர்ச்சி, தேய்வு, மரணம் இவர்கள் கிடையாது. போன நாமால் கூறியபடி பிறக்காத ஒரு விஷயத்திற்கு மரணம் எப்படி என்பது எப்படி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட இந்த நாம சொல்லப்படுறது. க்ஷய என்பது வீடு என்றும் அர்த்தமுடையது. அம்பாளுடைய உபாசகர்கள் முக்தி பெற தபஸ் செய்ய அப்படின்னா வீட்டை விட்டு காட்டிற்கு போக வேண்டாம், தங்கள் வீடுகளில் எல்லா விதமான சுக அனுபவங்களுக்கும் நடுவிலேயே, அதாவது அவைகளை அனுபவித்து கொண்டே அம்பாளின் அருளால் முக்தி அடைவார்கள். அம்பாளுடைய உபாசகர்கள் போகம் மோட்சம் இரண்டையும் கையில் வைத்திருப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. அதனால் அம்பாள் தேய்விலிருந்து மரணத்திலிருந்து விடுபட்டோள் அப்படிங்கிற பொருள்பட க்ஷயவினிர் முக்தாயே நமக அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம முக்தாயே நமக. அழகி என்று உருவப்படுத்தப்படுறார் அம்பாள். அகராதியின்படி இந்த சொல் அழகு, அறியாமை இரண்டையும் குறிக்கும். இங்கு அழகு என்ற அர்த்தம் மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுறது. 234 நாமால் இவள் மகாதுர்வசுந்தரி அப்படின்னு சொல்லப்படுறா. 48 நாமாவிலையும் மகாலாவண்ய சேவத்தியர் மக அப்படிங்கிற நாமால் நம்ம இதே அர்த்தத்தில் அனுசரிச்சிருப்போம். அடுத்து சோபனாயின் மக அப்படிங்கிற நாமாவிலையும் இதே பொருள்பட விளங்குறது. ஆனால் அம்பாள் அழகியாக இருப்போள் அப்படின்னு உருவப்படுத்தப்பட்டு முக்தாயின் மக அப்படிங்கிற நாமால் விளங்குறார். இப்படியாக இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள்லாம் வசினியாதி வாக் தேவதைகள் அம்பாளை வேதாந்த வாக்கியங்களில் நிர்ணயிக்கப்பட்ட சுரூபமாக இருப்பவளாகவும், பாவத்தை போக்குபவளாகவும், தன் கணவனின் சரீரத்தில் பாதி ரூபத்தை கொண்டவளாகவும், காரணம் காரியம் இவைகளிலிருந்து விடுபட்டவளாகவும், அலைகள் போல் அடுத்தடுத்து வரும் சிங்கார கேளிக்கைகள் உள்ளவளாகவும், நன்கு பிரகாசிக்கும் தங்க காதோரை அணிந்திருப்பவளாகவும், பிறக்காத அவளாகவும், தேவியிலிருந்து அதாவது மரணத்திலிருந்து விடுபட்டவளாகவும், அழகியாகவும் உருவப்படுத்தப்பட்டு இங்கே நாமாக்களாக அருளி செய்யப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை அதே பாவனையிலேயே மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.